அன்பில் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழிசை. ஆகஸ்ட் மாதம் 16 செவ்வாய்க்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழிசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில் தமிழக வழக்கறிஞர்கள் 126 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்ட உத்தரவு தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்தி.
வழக்கறிஞர்கள் கோர்ட்டுக்கு செல்கிறார்கள் என்பதை பார்த்து தமிழ்நாடு பார் கவுன்சிலை ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறார். 22 ஒரு மணிக்கு அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் தமிழ்நாடு பார் கவுன்சில், அகில இந்திய பார் கவுன்சிலில் அனுப்ப வேண்டும்.
ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா இதுவரை ஒரு பதக்கம் கூட பெற முடியாத நிலைக்கு என்ன காரணம் என்பது குறித்த ஒரு பார்வை.
குத்துச்சண்டையில வந்து இப்ப அசோசியேஷன்ல தகராறு நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு சரியான எக்ஸ்போஷர் கிடைக்கல, ஸ்டேபிளா இல்ல, ரெண்டு குரூப் அடிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு காரணம், அது பின்னோக்கி இழுக்குது. முக்கியமா டென்னிஸ்ல நம்ம நிச்சயமா ஒரு பதக்கம் ஜெயிச்சிருக்கோம், எஸ்பெஷலி மிக்ஸ் டபுள்ஸ்.
மற்றும் ஒலிம்பிக் செய்திகள் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா, மரிய மைக்கேல்.
சிரியாவில் உள்ள ஜிஹாதி குழுக்களுக்கு எதிராக வான்வழி தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா ஈரானில் உள்ள ஒரு விமான தளத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. சுமார் 40 வருடங்களில் எந்த ஒரு வெளிநாட்டு ராணுவ படையும் ஈரானில் உள்ள விமான தளத்தை பயன்படுத்துவது இதுவே முதல் முறையாகும். போராளிகளை கொன்ற ரஷ்யாவின் நீண்ட தூர சென்று குண்டு வீசும் விமானங்கள் மற்றும் ஜெட் போர் விமானங்கள் மேற்கு ஈரானின் ஹெமடன் தளத்தில் இருந்து செலுத்தப்பட்டன என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
சிரியாவின் அலப்போ நகரில் போராளிகளின் பிடியில் இருக்கும் மாவட்டங்களில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 19 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இரண்டு பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் என்று பிரிட்டனில் இருந்து இயங்கும் சிரியாவின் மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அலப்போவின் தென் புறநகர் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போராளிகளின் வாகன தொடரணியின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 12 போராளிகள் கொல்லப்பட்டனர் என்றும் அது கூறியிருக்கிறது.
கணினி அமைப்பை உடைத்து ஊடுருவ முடியா வண்ணம் பாதுகாப்பான முறையில் செய்திகளை அனுப்பும் திறன் கொண்ட செயற்கைக்கோள் ஒன்றை செலுத்தியுள்ளதாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் செய்தி நிறுவனமான ஷின்ஹுவா இந்த செயற்கைக்கோள் இடைமறிக்க முடியாத அளவில் அணுவை காட்டிலும் சிறிய துகள்களாக கொத்து கொத்தாக தகவல்களை பரிமாறும் என தெரிவித்துள்ளது. செய்திகளை ஒட்டு கேட்கும் முயற்சியில் ஈடுபட்டால் அந்த செய்திகள் தானாகவே அழிந்துவிடும். இந்த தொழில்நுட்பம் ஆஸ்திரிய விஞ்ஞானிகளுடன் சேர்ந்து உருவாக்கப்பட்டது.
பஹ்ரைனில் ஷியா முஸ்லிம் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து தொல்லைதரும் நடவடிக்கைகளை ஆட்சியாளர்கள் எடுத்து வருவதாக ஐநாவால் நியமிக்கப்பட்ட குழு ஒன்று குற்றம் சாட்டியிருக்கிறது. மதங்களின் அடிப்படையில் மக்களை குறிவைக்க ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன என இந்த மனித உரிமை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஷியா முஸ்லிம் மக்களுக்கு எதிராக தீவிர கைது நடவடிக்கைகள், விசாரணைகள் மற்றும் குற்றவியல் குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை இக்குழு கண்டித்திருக்கிறது.
உலக கால்பந்து நிர்வாக குழுவான ஃபிஃபாவின் முன்னாள் தலைவர் ஜோவா அவலாஞ்சி தனது 100 வயதில் இன்று காலமானார். கால்பந்து விளையாட்டை பல பில்லியன் டாலர் மதிப்பு சர்வதேச நிறுவனமாக்கிய பெருமை மற்றும் உலக கால்பந்து போட்டியை 16 அணிகள் பங்கேற்க வைத்த பெருமை இவரையே சேரும். ஆனால் இவரின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. 2013 லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து ஃபிஃபாவிலிருந்து இவர் ராஜினாமா செய்தார்.
சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் பகுதிகளில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் நெருப்பு குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற சர்வதேச மனித உரிமை குழு தெரிவித்திருக்கிறது. தாங்க முடியாத வேதனை, தீக்காயங்களை விளைவிக்கும் இந்த நெருப்பு குண்டுகள் அனைத்துவிட மிக கடுமையான தீப்புலம்புகளை உருவாக்கக்கூடியவை. முன்னதாக அரசு படை ஹெலிகாப்டர் ஒன்று நாப்பாம் என்கிற எரிகின்ற ரசாயனம் கொண்ட பீப்பாய்களை கடந்த வாரம் மக்கள் நெருக்கமாக வாழ்கின்ற பகுதிகளில் போட்டுவிட்டு சென்று விட்டதாக கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் டமாஸ்கஸ் சுற்றுப்புற குடியிருப்பு வாசிகள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 126 வழக்கறிஞர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை அகில இந்திய பார் கவுன்சில் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. அது குறித்த செய்திகளுடன் முரளிதரன்.
தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் தொடர்பாக விதிக்கப்பட்ட புதிய நடத்தை விதிமுறைகளை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 126 வழக்கறிஞர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை அகில இந்திய பார் கவுன்சில் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. கடந்த மே மாதத்தில் வழக்கறிஞர்களின் நடத்தை குறித்த புதிய விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றம் அமல்படுத்தியது. இந்த புதிய நடத்தை விதிகளை எதிர்த்து ஜூன் 1 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் உட்பட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டங்களை தூண்டியதாக 126 வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. பார் கவுன்சிலுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையை அடுத்து வழக்கறிஞர்கள் படிப்படியாக தங்கள் போராட்டங்களை விலக்கி வந்தனர். இந்த நிலையில் 126 வழக்கறிஞர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடை வரும் ஆகஸ்ட் 22 வரை நீக்கப்படுவதாக இந்திய பார் கவுன்சிலின் தலைவர் மனன்குமார் மிஸ்ரா இன்று தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பார் கவுன்சிலின் தலைவர் செல்வம்,
வழக்கறிஞர்கள் கோர்ட்டுக்கு செல்கிறார்கள் என்பதை பார்த்து தமிழ்நாடு பார் கவுன்சிலை ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறார். 22 ஒரு மணிக்கு அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் தமிழ்நாடு பார் கவுன்சில் அகில இந்திய பார் கவுன்சிலில் அனுப்ப வேண்டும். அதன் பின்பு அந்த 126 வழக்கறிஞர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை கைவிடுவதற்கான அவர்கள் ஆமோதித்திருக்கிறார்கள்
என்று தெரிவித்தார்.
முரளிதரன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையிலிருந்து இயந்திர படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு தப்ப முயன்ற 17 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அது குறித்து திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
சட்டவிரோதமான நிலையில் இயந்திர படகு மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு பயணிக்க முயன்ற 17 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான சட்டவிரோத பயணத்தினை மேற்கொண்டோர் மட்டக்களப்பிலிருந்து 40 கடல் மைல்களுக்கு அப்பாலுள்ள கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை ரோந்து நடவடிக்கையினை மேற்கொண்ட கடற்படையினர் இவர்களை கைது செய்து திருகோணமலை கடற்படை தளத்திற்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்தே இவர்கள் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாழைச்சேனை பகுதியில் தங்கியிருந்த நிலையிலேயே இவர்கள் அங்கிருந்து சட்டவிரோத கடற்பயணத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரத்னலிங்கம். இலங்கையில் 3 பாலினத்தவர், ஒரு பால் உறவுக்காரர் உள்ளிட்டோர் அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பினரால் பாரபட்சமாக நடத்தப்படுவதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் அறிக்கை குற்றம் சாட்டியுள்ளது. அது குறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் மரியம் மைக்கேல்.
பாலினம் பற்றிய சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செயல்படாத 3 பாலினத்தவரும் மற்றவரும் இலங்கையில் பாரபட்சங்களை எதிர்கொள்வதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற சர்வதேச மனித உரிமை அமைப்பு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. 5 விரல்களும் ஒரே மாதிரியாக இல்லை, பாலினம் இனம் காணுதல் மற்றும் பாலின நெறியாக்கம் அடிப்படையில் பாரபட்சம் என்ற தலைப்பிலான 63 பக்க அறிக்கை நேற்று வெளியாகியுள்ளது. பாலின விதிமுறைகளுக்கு ஏற்ப செயல்படாதவர்கள் காரணமின்றி தடுத்து வைப்பது, தொல்லைகள் தருவது, வேலைவாய்ப்பு, குடியிருப்பு மற்றும் சுகாதார பராமரிப்பு ஆகிய அனைத்திலும் இலங்கையில் 3 பாலினத்தவருக்கு பாரபட்சங்கள் காட்டப்படுவதை இந்த அறிக்கை கண்டறிந்துள்ளது. 3 பாலினத்தவரின் மீதான உரிமை மீறலின்றி பாலின அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, மனமொத்த வயது வந்தோரின் ஓரின சேர்க்கையை குற்றவியல் தவறு என கொள்வது, ஒரு பால் உறவுக்காரர்களுக்கு எதிராக பல உரிமை மீறல்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் தனி நபர்களால் ஏற்படுவது என விரிவாக இந்த உரிமை மீறல்கள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது.
வேலைவாய்ப்பு நேர்முகங்களில் என்னுடைய பாலினம்தான் கேட்கப்படுகிறது, தகுதிகள் அல்ல
என்று 3 பாலினத்தை சேர்ந்த 40 வயதான கிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய பாரபட்சங்களை எதிர்கொள்கின்ற 3 பாலினத்தவரையும் மற்றவர்களையும் இலங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. பரஸ்பர சம்மத ஒரே பாலின நடத்தை பிரிவுகள் குற்றவியல் சட்டப்படி குற்றம் என வரையறுக்கப்படுகிறது. ஒரு குற்றம் நிகழ்ந்திருந்தால் அது பற்றி 3 பாலினத்தவர் புகார் அளிப்பதையும் விரும்பாதவாறு செய்துவிட்டனர் காவல்துறையினர்.
என்னை போன்றோரை அவர்கள் பாதுகாக்க மாட்டார்கள்
என்று 2012 குண்டர்கள் தாக்கிய போது காவல்துறையினரிடம் தெரிவிக்காத 3 பாலினத்தைச் சேர்ந்த 25 வயதான பாத்திமா தெரிவித்தார். சட்டப்பூர்வ பாலினத்தை மாற்றிக்கொள்வது பற்றி இலங்கை சட்டம் தெளிவாக எதையும் குறிப்பிடவில்லை என்று மனித உரிமை அமைப்பு குறிப்பிடுகிறது. 3 பாலினத்தவர் தேசிய அடையாள அட்டை மற்றும் இதர அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பெறுவது மிகவும் அரிதாகும். இதனால் அவர்களின் விருப்பமான பெயர் மற்றும் பாலினத்தை காட்ட முடியாமல் போவதால் எப்போதும் அவமானப்படும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். 3 பாலினத்தவர் எவ்வித மீறல்களும் இல்லாமல் பாலின அடையாளத்தை பெறுவது சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன.
ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அறிக்கை குறித்து இலங்கை அரசின் சமூக சேவை நலன் புரிய துணை அமைச்சர் ரஞ்சன் ரமநாயக்காவிடம் தொடர்பு கண்டு கேட்டார் உதயகுமார்.
பல்வேறு இயற்கை காரணங்களால் திருநங்கைகளாக இவர்கள் மாறியிருக்கின்றார்கள். இதற்கு யாரும் பொறுப்பு இல்லை. இந்த மனித வர்க்கத்தினர் செய்யாத தவறுகளுக்காக தண்டனை அனுபவிக்கிறார்கள். இவர்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதை நானே நேரில் கண்டிருக்கிறேன். இவர்களை உதவி இல்லாதவர்களாகவே நான் கருதுகின்றேன். இதற்கு சமூகத்தில் மாற்றம் தேவை. ஏனையவர்களைப் போன்று இவர்களும் மதிக்கப்பட வேண்டும். இவர்களின் ஆற்றல்கள் திறமைகளை மையப்படுத்தி நான் திரைப்படம் ஒன்றை தயாரித்திருக்கிறேன். அதில் நானே திருநங்கை பாத்திரம் ஏற்று நடிக்கிறேன் என்றார் திரைப்பட நடிகரும் துணை அமைச்சருமான ரஞ்சன் ராமநாயக்க.
அடுத்து ஒலிம்பிக் கண்ணோட்டம். இன்று ரியோ ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பான முக்கிய முடிவுகளை தொகுத்து தருகிறார் சிவகுமார்.
பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளின் 11 நாளான இன்று பல புதிய சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளன. கம்பு ஊன்றி தாண்டுதல் பிரிவு விளையாட்டான போல்வால்ட்டில் பிரேசில் வீரர் தியாகோ பிராஸ் டா செல்வா போட்டியை நடத்தும் பிரேசிலின் முதல் தடகள பிரிவு தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். அவர் 6.03 மீட்டர் உயரம் தாண்டி தற்போதைய உலக சாதனையாளரான பிரான்சின் ரெனோ லெவ்னேனியின் சாதனையை முறியடித்து புதிய சாதனையை படைத்துள்ளார். ஆடவர் 800 மீட்டர் ஓட்ட போட்டியில் கென்யாவின் டேவிட் ருடிஷா மீண்டும் தங்கம் வென்றுள்ளார். குத்துச்சண்டை போட்டி அதிக எடைப்பிரிவில் ரஷ்யாவின் எவ்ஜனி டிஷன்கோ புள்ளிகளின் அடிப்படையில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதனையெல்லாம் முறியடிக்கும் வகையில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தின் இறுதிப் போட்டியில் பஹாமாஸை சேர்ந்த ஷாவ்னே மில்லர் வியத்தகு பாணியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மிகவும் பரபரப்பான இறுதி தருணங்களில் முதலில் தடுமாறிய மில்லர் வெற்றி கோட்டின் மீது தாவி விழுந்து இலக்கை அடைந்தார். இதன் மூலம் அமெரிக்காவின் அலிசன் ஃபெலிக்ஸை அவர் 2வது இடத்துக்கு தள்ளினார். குத்துச்சண்டை ஆடவர் 75 கிலோ பிரிவு காலிறுதி போட்டியில் இந்தியாவின் விகாஸ் கிருஷ்ணன் தோல்வியுற்றார். ஏற்கனவே இந்திய குத்துச்சண்டை வீரர்கள் சிவா தாப்பா மற்றும் மனோஜ்குமார் ஆகியோர் தோல்வியடைந்துள்ள நிலையில் விகாஸ் கிருஷ்ணனின் தோல்வியால் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பதக்க வாய்ப்பு முடிவுக்கு வந்துள்ளது. மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீஃபில் சேஸ் போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் லலிதா பாபர் 9:22.74 வினாடிகளில் இலக்கை எட்டி 10வது இடத்தையே பிடித்தார். தற்போதைய நிலவரப்படி பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா, பிரிட்டன், சீனா, ரஷ்யா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் முதல் 5 இடங்களில் உள்ளன.
சிவகுமார், ரியோ ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா இதுவரை ஒரு பதக்கம் கூட பெறாத நிலையில் இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று விளையாட்டுத்துறை பத்திரிகையாளர் டி என் ரகுவிடம் கேட்டேன்.
இந்தியன் ஸ்போர்ட்டுக்கு வந்து இது எதிர்பாராத சோதனை. ஏன்னா வந்து லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம 6 மெடல் வாங்கினோம், இன்க்ளூடிங் சில்வர் இன் ஷூட்டிங். இந்த வாட்டி வந்து கூட ஒரு 4-5 மெடல் வரும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இப்ப இது ஒரு பெரிய ஷாக்கிங் ரிசல்ட் தான் சொல்லுவோம்.
திறமை இருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அல்லது அடிப்படை வசதிகள் இல்லையா?
ஜென்ரலா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒலிம்பிக்ங்கிறது வந்து அல்டிமேட் இன் எவ்ரி ஸ்போர்ட். அதுல நீங்க வந்து மெடல் வாங்கணும்னா ஹேவ் டு பி த வெரி பெஸ்ட். நம்ம வந்து சில குறிப்பிட்ட விளையாட்டுகள் தான் நம்ம மெடல் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்கு. இப்ப ஷூட்டிங், ஆர்ச்சரி இந்த மாதிரி ஸ்போர்ட்ல நம்மளுக்கு மெடல் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம். ஷூட்டிங்ல மட்டும்தான் அபினவ் பிந்த்ரா 10 மீட்டர் ஏர் ரைஃபில் மட்டும்தான் 4வது இடம் பிடித்தார். அந்த வில்வித்தை போட்டியில வந்து குவார்டர் ஃபைனல் கூட வர முடியல. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையா இருந்தது. அதை விட முக்கியமான காரணம் நம்மளுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆர்ச்சரியில வந்து நீங்க வேர்ல்ட் கப், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லாம் இந்தியாவிலேருந்து போற தீபிகா குமாரி ரொம்ப நல்லா பண்றாங்க. ஆனா வந்து ஒலிம்பிக்ஸ்னு வரும்போது அந்த ரைசிங் டு தி அகேஷன் அவங்கள்ட்ட இல்ல.
மற்ற போட்டிகளிலும் கூட வீரர்கள் வந்து சோபிக்க முடியவில்லை. அதற்கு வந்து என்ன காரணம்?
ரியலிஸ்டிக்கா நம்ம பார்த்தோம்னா ஷூட்டிங்ல மட்டும்தான் வந்து ரொம்ப தெளிவான வாய்ப்பு இருந்தது நம்மளுக்கு. ஏன்னா எல்லாருமே நல்ல எக்ஸ்போஷரோடையும் நல்ல பினான்சியல் சப்போர்ட்டோடையும் இந்த ஒலிம்பிக் போட்டியை வந்து அணுகினார்கள்.
இல்ல குத்துச்சண்டையை பொறுத்த வரைக்கும்,
குத்துச்சண்டையில வந்து இப்ப அசோசியேஷன்ல தகராறு நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு சரியான எக்ஸ்போஷர் கிடைக்கல, ஸ்டேபிளா இல்ல, ரெண்டு குரூப் அடிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமா டென்னிஸ்ல நம்ம நிச்சயமா ஒரு பதக்கம் ஜெயிச்சிருக்கணும், எஸ்பெஷலி மிக்ஸ் டபுள்ஸ்ல. சானியா மிர்சாவும் ரோஹன் போபனாவும் டெஃபினட்டா ஒரு மெடல் ஜெயிச்சிருக்கணும். அவங்க எனக்கு என்னமோ சரியா பிராக்டிஸ் பண்ணல, சீரியஸா அப்ரோச் பண்ணல அப்படின்னு தோணும். இந்த 3 ஸ்போர்ட் தான் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்தது. குத்துச்சண்டை நீங்க கேட்ட மாதிரி போன வாட்டி ஜெயிச்சோம், அதுக்கு முதல் வாட்டி ஜெயிச்சோம். ஆனா அப்ப விட இப்ப வந்து குவாலிட்டி ஃபீல்ட். ஏன்னா குத்துச்சண்டை உலகம் ஃபுல்லா விளையாடுற ஒரு விளையாட்டு, அதனால அந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையா இருந்தது. நேற்றுக்கு தோத்த விகாஸ் கிஷன் கூட சொல்லியிருக்காரு, ஐ ஹேவ் நோ எக்ஸ்கியூசஸ், அவர் ரொம்ப நல்ல பாக்ஸர்ன்றாரு.
எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலம் வந்து இப்போ வந்து இந்தியாவினுடைய விளையாட்டு துறையை வந்து மீட்டெடுக்க முடியும்?
ரொம்ப கேள்வி ரொம்ப சிம்பிள், ஆனா பதில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். நான் சொல்லி ஆகணும் உங்கள்கிட்ட, ஒரு பைனரி சொல்யூஷன் இல்ல இதுக்கு. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது நம்ம கல்ச்சர்லயே இருக்கு, சின்ன வயசுல இருந்து இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. பெற்றோர்களுக்கு பையன் படிச்சு பெரிய வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர டேலண்ட் இருந்தா கூட ஸ்போர்ட்ஸ் வேண்டாம், அதுல எதிர்காலம் நல்லா இருக்காது, கிரிக்கெட்டை தவிர அதையும் நான் சொல்லி ஆகணும், நல்ல வேலை கிடைக்கும், அவனுக்கு வந்து லைஃப்ல எல்லா வசதிகளோடையும் வாழ முடியுங்கிற நம்பிக்கை வந்து பேரண்ட்ஸுக்கு இன்னைக்கும் இல்லை.
கொள்கை ரீதியாக வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்ய வேண்டும்?
இது கவர்மெண்ட் வந்து அவங்க மட்டுமே செய்ய முடியாது. அதே சமயம் செலவு செய்கின்ற பணத்தை திட்டமிட்டு செய்யலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இப்போ கவர்மெண்ட் வந்து இன்னும் நிறைய கவனம் செலுத்தும். எல்லா மாநிலங்கள்லயும் நல்ல இன்டோர் ஸ்டேடியம், ஹாக்கி ஃபீல்டு, சிந்தட்டிக் ட்ராக், இதெல்லாம் நம்ம உருவாக்குறதுக்கான முயற்சியை முன்னெடுக்கணும். கவர்மெண்ட் தான் முன்னெடுக்கும்.
பத்திரிகையாளர் ரகு, இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.